வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யோர்ஸ் பாசிட்டிவ்லி. இது ஒரு ஸ்பாட்டிஃபை எக்ஸ்க்ளூசிவ் பாட்காஸ்ட். புது எபிசோட்களை உடனே பெற ஃபாலோ பட்டனை அழுத்தி இணைந்திருங்கள்.
ஒரு நாட்டில் ரொம்பவே பிரபலமான குரு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட சீடர்களாக சேர்றதுக்கு வேறு வேறு நாடுகள்ல இருந்து கூட நிறைய பேர் வந்து காத்திருப்பாங்க. அவர்கிட்ட சீடர்களாக இருந்தவங்க தான் பல நாடுகளில் ராஜகுருவாக இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த குருவோட போதனைகளும் பாடங்களும் சிறப்பானதாக இருக்கும்னு நம்பப்படுது. அந்த வகையில் ஒரு நாட்டோட ராஜாட்டிருந்து குருவுக்கு ஒரு கடிதம் வருது. குருவோட சிறந்த மாணவனை அந்த நாட்டுக்கு அனுப்பி வைங்கன்னு கேட்டு ராஜா அந்த கடிதத்தை எழுதியிருக்காரு. குருவும் தன்னோட சிறந்த மாணவர்களை கூப்பிடுறாரு. அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனித்தனியாக ஒரே கேள்வியை கேட்டு அதுக்கு அவங்க சொன்ன பதிலை மையப்படுத்தி அந்த மாணவர்களை ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அந்த ராஜாவோட நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அப்படி குரு கேட்ட கேள்வி என்னன்னா, நீ நடந்து போகும்போது பாதையில் சில தங்க காசுகள் இருக்குது, இப்போ நீ அந்த தங்க காசுகளை என்ன பண்ணுவ? இந்த கேள்விக்கு ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்கிறாங்க. ஒருத்தர், அதை நான் எடுத்து அந்த ஊர் தலைவர்கிட்டேயோ இல்லை காவல்காரர்கிட்டயோ கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர், நான் அதை எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. வேறொருத்தர், தங்க காசுக்கு சொந்தக்காரங்க அதை என்கிட்ட வந்து வாங்கிக்கிட்டோன்னு அந்த தங்க காசு இருந்த இடத்துல என்னோடய முகவரியை எழுதி வச்சுட்டு வந்துடுவேன்னு சொல்கிறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்கிறாங்க. அதில் ஒரு மாணவன் மட்டும், நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்கிறான். அவனை தான் சிறந்த மாணவனாக தேர்ந்தெடுத்து அந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு அந்த குரு. மற்ற மாணவர்களுக்கு இந்த தகவல் தெரிய வருது. குரு கிட்ட போய், நாங்கள் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ நியாயமான பதிலை சொன்னோம், ஆனால் நீங்கள் என்ன செய்வனே தெரியாதுன்னு சொன்னவனை சிறந்த மாணவன் சொல்லி அந்த நாட்டுக்கு அனுப்பி வச்சுருக்கீங்க அப்படின்னு குருவுக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு குரு சொல்கிறாரு, வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடியே அது நடந்தால் நான் இப்படி தான் செயல்படுவேன், இப்படி தான் யோசிப்பேன், இப்படியெல்லாம் தான் பேசுவேன்னு நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு திட்டம் தீட்டி வச்சுருக்கலாம். ஆனால் அந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்த முடியுதா முடியலையா அப்படிங்கிறது சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து தான் இருக்குது. ஒரு உயிரை நீ கொல்லுவியா அப்படின்னு உன்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா உடனே கண்டிப்பாக மாட்டேன்னு நீ பதில் சொல்லுவ. அதுவே ஒரு சிங்கம் உன்னை கொல்ல வரும்போது அதே பதிலை நீ சொல்லுவியா? உன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த சிங்கத்தை நீ கொல்ல வேண்டி இருக்கலாம். அப்படி ஒரு சூழ்நிலையில் நீ ஏற்கனவே முடிவு பண்ணி திட்டமிட்டு வச்சதுக்கும் நீ நடக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் ஏற்படும். அதாவது, சூழ்நிலை காரணமாக நீ திட்டமிட்டு நீ முடிவு பண்ணி சொன்ன ஒரு விஷயத்தையே நீ செயல்படுத்த முடியாது கூட போகலாம். இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த மாணவன் என்ன சொன்னான்னா, ஒருவேளை கண்ணு முன்னாடி யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருந்தா அந்த தங்க காசு அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு தெரிஞ்சால் அதை நான் அவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை அந்த தங்க காசுகளை நான் கண்டுக்காமல் அங்கேயே விட்டுட்டு கூட போகலாம். அப்படி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையறதுக்கு முன்னாடியே நான் இப்படி தான் செயல்படுவேன்னு திட்டமிட்டு சொல்கிறது ரொம்ப சுலபமாக இருக்குது. ஆனால் எவ்வளோதான் திட்டமிட்டு இருந்தாலும் நம்ம சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நம்ம திட்டத்தை மாற்றிடும். அதனால தான் நான் என்ன பண்ணுவேன்னு என்னால் இப்போவே சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது அப்படிங்கிற பதிலை நான் சொன்னேன்னு அந்த மாணவன் சொன்ன விளக்கத்தை குரு மற்ற மாணவர்கள்கிட்ட சொல்கிறாரு. ஒரு நாட்டோட ராஜாவுக்கு ஆலோசனை சொல்கிறவன் முன்கூட்டியே ஒரு திட்டத்தை வகுத்து வச்சுக்கிட்டு நாம் இப்படி தான் செயல்படணும்னு சொல்கிறவனாக இருக்கக்கூடாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி திட்டத்தை வகுக்கிறவனாக இருக்கணும். ஆரம்பத்திலேயே போர் வேண்டவே வேண்டான்னு சொல்கிறவனாகவும் இருக்கக்கூடாது, போர் செய்யுங்கன்னு ஊக்கப்படுத்துகிறவனாகவும் இருக்கக்கூடாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பார்த்து அறிஞ்சு போர் செய்யலாமா வேண்டாமான்னு முடிவு சொல்கிற ஒருத்தனாக வேணும். அவன் சொன்ன பதில்கள் அந்த மாதிரியான ஒரு பண்புகளை கொண்டதாக இருந்தது. அதனால தான் அந்த மாணவனை தேர்ந்தெடுத்து நான் அனுப்பினேன் அப்படின்னு குரு சொல்லி முடிக்கிறாரு. எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு நாமளும் ஆசைப்படுவோம், பிளானும் பண்ணுவோம். ஆனால் இந்த கதையில் வந்து அந்த சிறந்த மாணவன் சொன்ன மாதிரி நம்ம முன்கூட்டியே திட்டமிட்டு இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் நம்ம திட்டங்கள் எதுவுமே உபயோகம் இல்லாமல் போகலாம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன செய்யறதுனே தெரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல தான் தோணும். நம்ம என்ன தான் திட்டமிட்டு இருந்தாலும் அந்த திட்டப்படி தான் நம்ம நடந்துக்குவோமா இல்லையாங்கிறதே சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பொறுத்து தான் இருக்குது. நம்ம விரும்பியதை அடைய இல்லை வெற்றி அடைய நம்ம இதை தான் செய்ய போகிறோன்னு முன்கூட்டியே பிளான் பண்ணி அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்த அப்புறம்தான் அந்த பிளான் வேலை செய்யுதா இல்லையாங்கிறதே நமக்கு தெரிய வரும். ஒரு திட்டத்தை வகுத்து அதை செஞ்சு வெற்றி அடைகிற வரைக்கும் அதுக்காக நம்மளோட நேரம், எனர்ஜி, உழைப்பு, பணம்னு ஏகப்பட்ட விஷயங்களை செலவிட்டிருப்போம். நம்ம இவ்வளோ பண்ணின அப்புறம் நம்ம பிளான் பண்ணபடி எதுவுமே நடக்கலைன்னா அது மிகப்பெரிய காயத்தையும் வழியும் நமக்குள்ளே ஏற்படுத்தும். இதில் பிரச்சனை என்னென்னா, இந்த வழியும் ஏமாற்றமும் மறுபடியும் நம்ம எழுந்து ஒரு முயற்சி செய்யணுங்கிற மோட்டிவேஷனே இல்லாமல் பண்ணிடும். அதுவும் இல்லைன்னா அடுத்த ஒரு புது முயற்சி நம்ம எடுக்கவே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு நமக்குள்ள பயத்தையும் தயக்கத்தையும் உண்டாக்கும். இப்படி எதிர்பாராத சூழ்நிலையால் நம்ம திட்டங்கள் வேலை செய்யாத போது, அதாவது ஒர்க் அவுட் ஆகாத போது நமக்கு நாமே ஞாபகப்படுத்திக்க வேண்டிய மூணு முக்கியமான விஷயங்கள் தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். முதல்ல ஞாபகப்படுத்திக்க வேண்டியது, எல்லா விஷயத்தையும் நம்ம கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முடியாது, அப்படி கட்டுப்படுத்தணும்னு எதிர்பார்க்கவும் கூடாது. நாம் என்ன தான் திட்டமிட்டாலும் ஒரு சில விஷயங்களை நம்மால் கட்டுப்படுத்த, அதாவது கண்ட்ரோல் பண்ணவோ மாற்றியமைக்கவோ முடியாது. எடுத்துக்காட்டுக்கு, ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணுறோம். எவ்வளோ முதலீடு போடணும், எப்பப்போ என்னெல்லாம் செய்யணும், எத்தனை வருஷத்துக்குள்ளே எவ்வளோ சதவீத வளர்ச்சி அடைஞ்சு எவ்வளோ வருமானம் ஈட்டி இருக்கணும் அப்படின்னு அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு அடியையும் கணக்கச்சிதமாக பிளான் பண்ணி முடிச்சிருப்போம். இப்படியே ஒரு 2019 அந்த தொழிலை ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கலாமே, அடுத்ததே கொரோனான்னு ஒரு வைரஸ் வரும், அது உலகம் முழுக்க பரவி தொழிலை மனுஷங்களான்னு எல்லாத்தையும் முடக்கி வச்சிரும்னு நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். நம்ம பிளானில் இப்படி ஒரு பேண்டமிக், அதாவது பெருந்தொற்று ஏற்பட்டால் நம்ம என்னெல்லாம் செஞ்சு சமாளிக்கணும் அப்படிங்கிறது இருந்திருக்காது. அப்படியே இருந்திருந்தாலும் அது நம்மளால் கட்டுப்படுத்தி இருக்கவே முடியாது. இப்படி யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாத, யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்து அதனால் நம்ம ஒட்டுமொத்த பிளானும் சொதப்புதுன்னா, நடைமுறைப்படுத்த முடியாமல் போகுதுன்னா, அதில் நம்ம தப்பு எதுவும் இல்லை. பிளான் பண்ணுறது தப்பில்லை, ஆனால் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத விஷயமாகவே இருந்தாலும் அது நம்ம பிளான் படி தான் நடக்கணும் அப்படின்னு நம்ம அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தா அது மன அழுத்தத்தில் தான் போய் முடியும். ஸோ நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம பிளான் பண்ணது நடக்காமல் போகுதுன்னா அதுக்காக நம்மளை நாமே குறை சொல்லிக்க வேண்டாம், அதாவது பிளேம் பண்ணிக்க வேண்டாம், குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதும் உணர்றதும் தான் நாம் ஞாபகப்படுத்திக்க வேண்டிய முதல் விஷயம். ரெண்டாவது ஞாபகப்படுத்திக்க வேண்டியது, திட்டங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், இதில் ஈகோவுக்கு இடமே இருக்கக்கூடாது. நம்ம குறிக்கோளை ஆசைப்பட்டதை அடையிறதுங்கிறது பிளான் பண்ணுறதும் அதை பிளான் பண்ணபடி நடத்துறதுல மட்டும் இல்லை, நம்ம ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது தான் நம்ம பிளானில் எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது, எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது நமக்கே தெரிய வரும். வேலை செய்யாத திட்டங்களை மாற்றி அமைக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த அளவுக்கு நம்மளோட பிளான் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், அதாவது நடைமுறைப்படுத்தும் போது ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்களை மாற்றி அமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கணும். ஆனால் நம்ம ஈகோ காரணமாக நான் பிளான் பண்ணது எப்படி ஒர்க் அவுட் ஆகாமல் போகும், சரியோ தப்போ இந்த திட்டத்தைப்படி தான் எல்லாமே செய்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சா அந்த செயலை நம்மளால் வெற்றி அடைய முடியாது. நம்ம நோக்கம் என்ன அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்மளோட நோக்கம் ஈகோவா இல்லை வெற்றியா அப்படிங்கிறது நாம் தான் தெளிவுபடுத்திக்கணும். ஒரு செயலை திரும்ப திரும்ப முயற்சிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு எப்போ ஒரு விஷயத்துக்கு முயற்சிக்கிறத குவிட் பண்ணணும், அதாவது நிறுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு திட்டம் வெற்றி அடையலைனா திரும்பவும் முயற்சிக்கலாம், அப்பவும் வெற்றி அடையலைனா மறுபடியும் முயற்சிக்கலாம். இப்படி எத்தனை முறை தான் முயற்சி பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாத ஒரு விஷயத்த நம்ம ஈகோ காரணமாக கைவிடாமல் பிடிவாதமாக அதையே தொடர்ந்து செய்யும்போது அது நமக்குள்ளே விரக்தியை தான் உண்டாக்கும். எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ரிசல்ட் கிடைக்கிறதில்ல, திட்டத்தை மாற்றிக்க மனசும் இல்லை, நம்ம நேரம் எனர்ஜி பண்ணணும் இது எல்லாமும் வீணாகுது. இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது அது நமக்குள்ளே மன உளைச்சலை பேர்ன் அவுட்டை உண்டாக்கும். ஒரே செயலை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு அதுக்கான ரிசல்ட் மட்டும் வித்தியாசமாக வரணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அதாவது வேலை செய்யாத ஒரு திட்டத்தை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு அது வெற்றியை தரணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு விதையை விதைக்கிறோம், அதை சரியாகவும் பராமரிக்கிறோம், ஆனாலும் அந்த விதை முளைச்சி வரல, ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு வருஷம் கூட காத்திருந்தோம் முளைச்சி வராத போது அடுத்த விதையை விதைக்க நம்ம தயாராகணும். அப்படி தான் பல முறை முயற்சி செஞ்சும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா அந்த திட்டத்தை மாற்றி அமைக்க தயாராகணும். நாம் எதிர்பார்த்தபடி நடக்காத போது திட்டத்தை மாற்றி அமைக்க இல்லை அந்த திட்டத்தை கைவிட்டுட்டு புது திட்டத்தை உருவாக்கிக்கிறதுல தப்பில்லை. நாம் எதிர்பார்த்தது திட்டமிட்டது இதெல்லாம் நடக்காத போதும் முன் வச்ச காலை எப்படி பின் வைக்கிறதுன்னு நம்ம ஈகோவுக்கு தீனி போட்டு திரும்ப திரும்ப அதே தப்பை செய்யாமல் இப்போது நம்ம செஞ்சிட்ருக்கிற தவறை திருத்திக்கிட்டு நம்ம திட்டங்களை மாற்றி அமைச்சா கூட இனி வர்ற காலத்தில் நாம் எதிர்பார்த்ததை நடக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது தான் ரெண்டாவது விஷயம். மூணாவது, நமக்கு நாமே சொல்லிக்க வேண்டிய ஞாபகப்படுத்திக்க வேண்டிய ஒரு வாக்கியம், அது இதுவும் கடந்து போகும். சமீப காலங்களில் இந்த வாக்கியத்தை நம்ம ரொம்ப அதிகமாக கேட்குறதாலேயோ இல்லை ரொம்ப அதிகம் பயன்படுத்துறதாலேயோ என்னவோ இந்த இதுவும் கடந்து போகுங்கிற லைனோட ஆழம் நமக்கு புரியாமல் போயிடுச்சு. ஆனால் உண்மையிலேயே இந்த வாக்கியம் யாருக்கு தேவைப்படும்னா, ரொம்பவே மீள முடியாத ஒரு இழப்பு, தோல்வி, மிகப்பெரிய துரோகம், ஏமாற்றம், இதுக்குள்ளெல்லாம் சிக்க தவிக்கிற ஒருத்தருக்கு இதுவும் கடந்து போகுங்கிற இந்த வாக்கியம் ஒரு உறுதுணையாக இருக்கும். நாம் எதிர்பார்த்தது நடக்காத போது, நம்ம திட்டங்களோடு சேர்ந்து நம்ம கனவுகளும் நொறுங்கி போகும்போது நமக்கு உடனே தேவைப்படுற முதல் விஷயம் இந்த பிரச்சனைக்கு இந்த தீர்வு அப்படிங்கிற லாஜிக்கான பதிலை விட தோலை தட்டி கொடுத்து பரவாயில்லன்னு சொல்கிற ஒரு ஆறுதல் தான். இந்த ஆறுதலை நமக்கு வெளியே இருந்து யாரும் சொல்லலைனாலும் இதுவும் கடந்து போகுங்கிற வாக்கியம் மூலமாக நமக்கு நாமே சொல்லிக்க வேண்டியிருக்கு. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு நிலையில் நீங்கள் நின்றுட்டு இருந்தா இந்த வாக்கியத்தை ஞாபகப்படுத்திக்கோங்க. கடைசியாக, நம்ம எதிர்பார்த்தது திட்டமிட்டது இதெல்லாம் நடக்கலை அப்படிங்கிறது ஒரு முடிவில்லை. நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும் காலம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும், இரவு பகல் மாறிக்கிட்டே தான் இருக்கும். நாம் ஆசைப்பட்டதை முயற்சிக்க ஒரு புது நாள் புது வாய்ப்புகள் எப்போவுமே காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாதுங்கிற கருத்தோட இந்த எபிசோட் நிறைவுக்கு வருது. இந்த எபிசோட் பற்றின உங்கள் கருத்துக்களை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ரிப்ளைங்கிற பட்டன் எடுத்து நீங்கள் எனக்கு சொல்லலாம். அது இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் யோர்ஸ் பாசிட்டிவ்லி அப்படிங்கிற பேஜ்லேயோ அல்லது பூங்குழலி சுந்தரம் அப்படிங்கிற எங்கிட்டயோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரியப்படுத்தலாம். மறக்காமல் மேலே இருக்கிற ஃபாலோ பட்டனை அழுத்தி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இனி வரக்கூடிய தொடர்ச்சியான எபிசோடுகளுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இனி வேறொரு எபிசோடில் சந்திக்கிறேன். தொடர்ந்து கேளுங்கள் யோர்ஸ் பாசிட்டிவ்லி ஸ்பாட்டிஃபையில் மட்டும். நன்றி.